गुरुज्ञान वैराग्यं भजे, हे गुरुमोक्ष साधनं भजे, ये गुरुवेधारूपं भजे, ये गुरुवेधात्मस्मरणं भजे, हे गुरुसकल सौभाग्यं भजे। उन्दीपोत उत्तमने वारि उयर्वेधनायघने वारि उलहलन्दमायवने वारि ओदिये उणर्तियनायघने वारि वित्तिल्ला पुरुले वारि विन्दये वन्दाय नी वारि ओप्पिल्लामायवने वारि उलहलन्धोने என் குருவே சரணம். கஸ்தூரி திலகம் லலாட படலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே ராதே கிருஷ்ணா. राधे कृष्णा राधे कृष्णा பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான், சகல கோடி ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் பூமியில பாகவதா ஆச்சாரிய புருஷால் எல்லாம் அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானுடைய பிரபாவம் பக்தாளை கொண்டுதான் நிரூபணமாகிறது. பகவானை கொண்டு பக்தர்கள் நிரூபணமாகிறது இல்லை, பக்தாளை கொண்டுதான் பகவத் வைபவம் நிரூபணமாகிறது. அதுல பிரஹல்லாதன் ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். அசுர வம்சமா இருந்தாலும் பகவத் பக்தி பண்ணா பகவான் தன்னுடையவனா ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காகவே வந்தவன்தான் பிரஹல்லாதன். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு பக்திய 9 விதமா அழகா லோகத்துல காட்டி கொடுத்தது பிரஹல்லாத ஆழ்வார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பக்தியில யார் ரொம்ப ஆழத்துல போறாளோ அவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம். விபீஷண ஆழ்வார், பிரஹல்லாத ஆழ்வார் அப்படின்னு சொல்றது. பிரஹல்லாதன் சாதாரணமா பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும், நம்ம ஆசைப்பட்டு நடக்கிறதே இல்லை. 99 விஷயங்கள் நமக்கு விரோதமாக தான் நடக்கிறது. நமக்கு எல்லாரும் யார் அதுக்கு விரோதமா இருக்காளோ அவ மேல கோபம் வரும். ஆனா கோபம் நம்ம மேலதான் வரணும். ஏன்னா நம்முடைய சகலவிதமான துக்கத்துக்கும் ஒரே காரணம் நாம மட்டும்தான். ஆண்டாள் திருப்பாவையில் சொல்றா, நானே தான் ஆயிடுக, நம்ம பண்ண பிராரப்தம் தான் திரும்ப நம்ம கிட்ட வர்றது. யாரோ பண்ணது வந்து நம்ம தலையில விழாது. இல்ல கணவர் சரியில்லை அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல நீங்க என்ன படுத்தினாலோ அவ இந்த ஜென்மத்துல படுத்துறா. பொண்டாட்டி சரியில்லைன்னா பூர்வ ஜென்மத்துல படுத்தினால் திருப்பி படுத்துறா. மாமியார் சரியில்லை, நீங்க யாரு வேணா சொல்லுங்க. பாஸ் சரியில்லை, வேலைக்காரா சரியில்லை, எல்லாம் பிராரப்தம். அவ்வளவுதான் பிராரப்தம் தான். ஷோர்ட்டி 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 அடிக்கிறது. அப்ப இந்த பிராரப்தத்துல ஜெயிக்கணும்னா ஒரே வழி ஹரிநாம சங்கீர்த்தம். ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் மத்வாச்சாரியர். ஹரி சர்வ உத்தமன். உத்தம இடத்துல போனாதானே உத்தமமான விஷயங்கள் நடக்கும். மத்தியமன் கிட்ட போனா மத்தியமான விஷயங்கள், அதமன் இடத்துல போனா அதமமான விஷயங்கள். டெரரிஸ்ட் கிட்ட போனோம்னா அவன் டெரரிஸ்ட் மாதிரி தான் நடந்துப்பான். மத்தியமன்னா சம்சாரிகள். நீயும் நன்னாரு, நானும் நன்னா இருக்கேன், அவ்வளவுதான். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாது. உத்தமர்கள் இடத்துல போனோம்னா உத்தமமான காரியங்கள் நடக்கும். ஹரி கிட்ட போறோம், சுவாமி ராகவேந்திர இடத்துல வரும் அப்படின்னா நிச்சயமா உத்தமமான விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்ப அந்த ஹரி சர்வோத்தமன். நம்ம ஹரியை பிடிச்சுட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லேருந்து தானாகவே அவன் காப்பாத்திடுவான். ஏன்னா ஹரி அந்த கேரண்டி கொடுக்கிறான். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஹே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கேரண்டி கொடுக்குறேன். இந்த கேரண்டி யாராலையும் கொடுக்க முடியாது. அப்பா அம்மாவால் கொடுக்க முடியாது, கணவனால் கொடுக்க முடியாது, மனைவினால் கொடுக்க முடியாது, பந்துக்கள்னால கொடுக்க முடியாது, சத்தியமாக பணத்தினால கொடுக்கவே முடியாது, அக்கம் பக்கம் தெரிஞ்சவாளால் கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்னால கொடுக்க முடியாது. ஹரியை தவிர யாராலையுமே யோகக்ஷேமம் வகாம்யகம்னு தைரியமா சொல்லவே முடியாது. 7.5 வருஷம் சனி பிடிச்சு கொடுத்து அப்படின்னு திருநள்ளாறு போய் அபிஷேகம் எல்லாம் பண்ணா கூட யோகக்ஷேமம் வகாம்யகம்னு கேரண்டி அவர் தர முடியாது. உன்ன வேணா படுத்தாம இருக்கிறது நான் முயற்சி பண்றேன், அளவா படுத்துறேன்னு சொல்ல முடியுமே ஒழிய இனிமேல் உன் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன்னு கேரண்டி அவரால் தர முடியாது. ஹரிய பிடிச்சிட்டோம்னா சனீஸ்வரன் நமக்கு சேவகனா வேலை பண்ணுவார். அப்ப ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. அந்த ஹரியை பிடிச்சிட்டோம்னா யார் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் வாழ்க்கையில நமக்கு தெரியாது. சாதாரணமா சரீர அவஸ்தையை விட மனசுடைய அவஸ்தை தான் ஜாஸ்தி. யாரோ ஒருத்தர் திட்டான் அப்படின்னா எத்தனை வருஷம் ஞாபகம் வச்சிருந்துருக்க, 25 வருஷமா அந்த வார்த்தை இன்னும் மாறல. ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் லைஃப்ல ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. நமக்கு ரொம்ப அப்படியே அவசியமான ஒரு நீங்காத செல்வம் இது. சில பேர் சொல்லுவா செத்தா கூட நெஞ்சு வேகாது, செத்த பிறகு வெந்தா என்ன வேகலனா என்ன, உடம்பே நமக்கு இல்லை, இந்த உடம்பே எடுத்துட்டு போக போறது இல்லை. இது வெந்தா என்ன, கழுகு தின்னா என்ன, புதைச்சா என்ன, யாரா கண்டுக்க போறாளா? ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே பத்திரமா பேங்க் லாக்கர்ல போட்டு வைக்கிற மாதிரி மனசுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சேன். இதெல்லாம் தள்ளி விடணுமா? அதுக்கு என்னடா வழினா ஸ்ரவணம், நிறைய ஹரி விஷயம் கேட்கணும், கீர்த்தனம், நிறைய ஹரிநாம கீர்த்தனம் பாடணும். பகவத் விஷயம் கேட்க 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 அவன் மேல ருச்சி வரும். எதை கேட்கிறோமோ அது மேல ஒரு ருச்சி வந்துடும். அப்ப தானாவே அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். கீர்த்தனம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம். எதை கேட்கிறோமோ எதை பத்தி பேசுறோமோ அதை பத்தி நினைவு தானா வந்துடும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம். அப்ப எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ நமக்கு தெரியாமலேயே அதுக்கு சேவை பண்ற ஒரு புத்தி வந்துடும். பாத சேவனம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம். அப்புறம் அது அர்ச்சிக்கிற புத்தி வந்துடும். அர்ச்சனம், வந்தனம், சேவிக்கிற புத்தி வந்துடும். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், அதுக்கு அடிமை ஆயிடுவோம். அப்புறம் அதை அப்படியே ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவோம். சக்கியம், முதல் முதல்ல யாராவது பார்த்தேன்னா சௌக்கியமானு கேட்பேள், அதுக்கப்புறம் அவன் பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பேள், அதுக்கப்புறம் நல்லா பேசுவோம், காத்துக்குவாங்க என் காத்துக்குவாங்கன்னு பேசுவோம். சவணமாயிடும், கீர்த்தனமாயிடும், ஸ்மரணமாயிடும், அதுக்கப்புறம் அவாத்துக்கு போவோம், இவாத்துக்கு வருவோம், பாதசேவனம், அப்புறம் அர்ச்சனை. அவ்வளோமா நல்லவாளே கிடையாது. அப்புறம் வாங்க 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 உங்களை தான் நினச்சிருந்திருக்கேன். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், அப்புறம் தோல் மேலே கை போண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, தாஸ்யம், வந்தனம், சக்கியம், அப்புறம் உங்களுக்காக உயிரியே கொடுப்பேன், ஆத்ம நிவேதனம். இதெல்லாம் ஹரிக்கிட்ட பண்ண வேண்டியது. மனுஷாக்கிட்ட பண்ணால் வம்பு, ஹரிக்கிட்ட பண்ணால் விசேஷம். அப்போ ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம். இந்த ஸ்லோகத்தோட மகிமை வரும், மாலை வரைக்கும் கிடைக்கும். பிரஹ்லாதனுடைய வாக்கியத்தை, மகாத்மாக்களுடைய வாக்கியத்தை சொன்னால் நிஜமாவே தெய்வம் கொண்டாடுன்றதுக்கு தான் இதெல்லாம். அப்ப ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நவவித பக்தி. நவவித பக்தி அப்பா கிட்ட சொல்லி ஸ்தம்பேன திருஷ்யதே. அப்பா அவ்வளவு டார்ச்சர் பண்றான், ஆனா ஒரு நாள் கூட அப்பா அப்படி கஷ்டப்படுத்துறாளேன்னு புலம்பினா இல்ல குழந்தை. ஒரு நாள் கூட எவ்வளவு நாள் புலம்புறோம், கரண்ட் வரலன்னா புலம்புவோம், வேலைக்காரா வரலன்னா புலம்புவோம், தூக்கம் வரலன்னா புலம்புவோம், பக்கத்துல இருக்க கொரட்டை விட்டா புலம்புவோம். புலம்புறதுக்கு வியவஸ்தா இருக்கா பாருங்க, நீ காத்தாலும் எவ்வளவோ புலம்பிருப்பேன். வெயில் அதிகமா அடிச்சா புலம்பல், மழை பெஞ்சா புலம்பல், காத்து வந்தா புலம்பல், காத்து வரலன்னா புலம்பல், நீங்க துணி காயப்படும்போது மழை பெஞ்சா புலம்பல், நீங்க போனவொடனே பஸ் கிடைக்கலன்னா புலம்பல், இல்ல நீங்க போறது மாதிரி பஸ் போயிடுதுன்னா புலம்பல். புலம்புறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், ஆனா அந்த புலம்பல் எல்லாம் ஹரிநாமமா எடுத்தனா கஷ்டம் இல்லை. அப்ப எல்லா நன்மைக்கு ஹரி ஏதோ நல்லதுக்கு பண்றான்னு புரிஞ்சுக்கணும், எதுவுமே கஷ்டம் இல்லை. ஹரி ஏதோ ஒரு காரணம் கொண்டு எல்லாத்தையும் நடத்துறான். அப்ப அழகா அந்த ஹரி எல்லாம் பண்றான், அந்த ஹரி என்ன காப்பாத்துறானே காப்பாத்துறானே காப்பாத்துறானேன்னு இந்த பிரஹல்லாதன் உருகி 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 பக்தி பண்ணான். அதனாலதான் தூண் வரைக்கும் நரசிம்மமூர்த்தி தெரிஞ்சுட்ட. சங்கு கர்ணனா இருந்தவன் பிரஹல்லாதனா வந்தான், அவ்வளவு அழகா பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டான். ஜனங்களுக்கு சொல்லணும்னு ஆசை பிரஹல்லாதனே ஸ்ரீ வியாசராஜரா பூமியிலே வந்தா. வியாசராஜரா வந்து கனகதாசர் வரைக்கும் பகவத் விஷயத்தை சொல்லி கொடுத்தான். தள்ளுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் பகவான் அனுபவிக்கலான்னு சொல்லி கனகதாசருக்கு உபதேசம் பண்ணி உடுப்பி கிருஷ்ணனையே திரும்ப வச்சுட்டான். யாருக்குமே அசராத கிருஷ்ணன், எல்லாரையும் தன் பக்கம் திருப்பற கிருஷ்ணனை, ஒரு ஹரிஜனத்தை சேர்ந்தவன் ஹரிஜன், தன் பக்கம் திருப்ப வைக்கும்படியா பண்ணிட்டார் வியாசராஜர். அந்த வியாசராஜர் பார்த்தார், இருந்தாலும் இந்த ஜனங்கள் இன்னும் நல்ல கதி அடையணும், இந்த பெரியவாளுக்கு ஒரு தாபம் இருக்கு பாருங்க, அது நிஜமாவே ரத்த கண்ணீர் வரணும் அவளுடைய அந்த கிருபை. அம்மா எல்லாம் குழந்தை உருப்படாம இருக்கான், குடிகாரனா இருக்கான், திருடனா இருக்கான், பொய் சொல்றான், ஊரே கரிச்சு போடுறது. அப்ப கூட அம்மா அவ உபவாசம் இருப்பா, கோவில் கோவிலா ஏறி அதங்க என் பிள்ளை அண்ணாயிட்டா தேவலையே, எல்லா பிரயத்தனமும் அவள் படுவா இவன் சரியாகிறதுக்கு. அதுபோல கோடி மடங்கு பிரயத்தனம் சத்குருமார்கள் பண்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை பெரியவாள், அது எந்த பரம்பரையை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, சங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ ராகவேந்திரரோ சைத்தன்ய மகாபிரபு, எல்லா பெரியவாளுமே நாம நன்னா இருக்கணும்னு பட்ட பிரயத்தனம் சத்தியமா நம்ம அப்பா அம்மா கூட படுறதில்லை, நம்ம தாத்தா பாட்டி கூட படுறதில்லை. இப்ப நம்ம இருக்கோம், பத்து தலைமுறை கழிச்சு இருக்கிற குழந்தைய பத்தி நம்ம யோசிக்கிறோமா சொல்லுவோம், நம்மாத்த குழந்தைய யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இதில் பத்து தலைமுறை தாண்டி நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஆனால் பெரியவா பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள், பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு துடிக்கிறோம். அந்த துடிப்பில் தான் அழகா வியாசராஜர் திரும்பவும் ஜோரா கலியுகத்தில் சுவாமி ராகவேந்திரரா அவதாரம் பண்ணார். வெங்கடநாதனாக மலையப்ப சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தை, தமிழ்நாடு பாக்கியம் பண்ணிருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். காவேரி ஆத்தங்கரைக்கு எப்பொழுதுமே ஒரு மகாத்மியம் உண்டு. அழகா பிறந்துட்டார் வெங்கடநாதன். எதுக்கடானா கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களையும் பக்தி பண்ண வைக்கணும்னு ஒரு பிடிவாதம். பெரியவாளுக்கு அந்த பிடிவாதம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் இன்னைக்கு சௌக்கியமாக ஜீவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு ராகவேந்தருடைய ஆராதனைக்கு வந்து உக்காந்துருக்கோம். நம்ம பிடிவாதமா? சத்தியமா இல்லை, ராகவேந்தருடைய பிடிவாதம். இல்லாட்டி நம்மளாம் வர ஆளாக யோசனை பண்ணி பாருங்க, சௌக்கியமாக ஆற்றுல சாப்பிட்டுட்டு ஜாலியாக விஸ்ராந்தியாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஏசியில் உட்காந்துருக்கிற கூட்டத்தை கொண்டு வந்து காத்தாலே நீங்கள் உட்கார வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா நம்முடைய பிடிவாதம் இல்லை, ராகவேந்திரருடைய பிடிவாதம். இல்லாட்டி என்ன பிடிச்சி விழுந்துட்டாரு? நான் இன்றைக்கி தான் காலங்காலத்தால் நுழையிறேன் தூத்துக்குடியில், ராத்தில் போய் இறங்கினேன், டிஃபன் சாப்பிட்டேன், குடுக்குறோம்னு ஓடி வந்துவிட்டேன், ராகவேந்திர தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. சத்தியம், இந்த இடத்துல ராகவேந்திர பிரத்யக்ஷம்ன்றதுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் ஏறும்போது நினச்சேன், இன்றைக்கி ஆராதனை மந்திராலயத்தில் இருந்து அவ்வளோ நன்னா இருக்கும், ஏதான ஒரு இதுக்கு மந்திராலயத்துக்கு போகணும் அப்படின்னு மனசில் நினச்சிண்டேன். நான் மனசில் நினச்சிண்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஏர்போர்ட்டில். அடுத்த நிமிஷம் ராகவேந்திரர் சொன்னார், தூத்துக்குடியில் கூட இருக்கேன் வாப்பான்னுட்டு தூக்கி வாரி போட்டது எனக்கு. நிஜமாவே அது எனக்கு முடியாது, என் கண்களை டக்கு நிமிஷம் கண்ணீர். அவள் பிரத்யட்சமாக இருந்தால் தான் எனக்கு கூப்பிட முடியும், இல்லாட்டி நான் இன்னைக்கு வரது எப்படி, அது வரது நிச்சயமானது. ஆனால் எனக்கு ராகவேந்திர ஆராதனை ரெண்டு நாள் மட்டும் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு ராகவேந்திர தியானம் பண்ணிட்டு இருக்கேன், மந்திராலயத்துக்கு போக முடியலையே நினச்ச பொழுது மேல விட்டாண்டி இருக்கேண்டா வந்துடு அப்படின்னு விட்டார். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை. ஃப்ளைட்டை விட்டு இறங்கினவொடனே கேட்டேன், எத்தனை வேணா எப்போ போகிறேன் வேண்டாரோ கரெக்டாக வந்துவிட்டேன். அப்போ ராகவேந்திரர் பிரத்யக்ஷமாக இருந்தால் தானே கூப்பிட முடியும், அந்த மிருத்திகைக்கு கூட அத்தனை பலம் உண்டு. அதனால தான் சொல்கிறேன், ராகவேந்தருடைய மிருத்திகை, அவர் எந்த பிருந்தாவனத்திற்காரோ அந்த மிருத்திகையை கொண்டு வந்து தான் ஒரு இடத்துல ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம்னு பல இடங்களில் ஸ்தாபிதம். வேற எந்த மகாத்மாவுக்கும் இல்லாத பெருமை இது ராகவேந்தருக்கு. நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, வேற எந்த மகாத்மாவுக்கும் இந்த பெருமை கிடையாது. எல்லா சம்பிரதாயத்திலும் ஆச்சாரிய புருஷா உண்டு, மத்வ சம்பிரதாயம் வரைக்கும் எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் ராகவேந்தருடைய மிருத்திகையை எடுத்து இத்தனை பிருந்தாவனம் இருக்கிற மாதிரி வேற எந்த மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியாளுக்கும் இந்த பெருமை கிடையாது. சத்தியமான உண்மை, நான் சுயம் அனுபவத்தை நான் கண்ட உண்மை. நீ எந்த வேணா ஒரு குக்கிராமத்து போங்களேன், ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று ராகவேந்திரா மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னு. நானே முதல் தடவை பார்த்தோம் இப்படி இருந்தது. இப்போ வித்தியாசமாக ஒவ்வொரு தடவையும் வளர்ச்சி அடைஞ்சே தான் இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது, ஹால் இருக்குது, திடீர்னு எல்லாம் கடை 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 வளர்ந்துருக்கு. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆயாச்சு. ஆனாலும் அந்த மிருத்திகைக்கு அத்தனை பலம் உண்டுன்னு நிரூபணம் ஆகிற வெங்கடநாதன் நினச்சி பாருங்க. நம்மெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு பேரன் பேத்தி எடுத்தால் கூட நமக்கு அந்த குழந்தைகளை மேலே அக்கறையோடு இருப்போம். ஆனால் இள வயசு குழந்தைக்கு உபநயனம் முடிச்சிட்டோன்னு ஒரு அப்பா கிளம்ப முடியும்னா அப்போ இந்த குழந்தைகள் மேலே அவருக்கு எத்தனை அக்கறை இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளெல்லாம் குழந்தைகளாக பாவிச்சா தான் தான் பெத்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். எதுக்கடான்னா இந்த ஜீவர்கள் உத்தாரணமாகணும்னு. இள வயசு மனைவி சத்தியமாக யாராலையும் முடியாது, கலியுகத்தில் முடியவே முடியாது, மகாத்மாக்களால் மட்டுமே நடக்கக்கூடிய காரியம். இளவயசு மனைவி குணவதி அழகி, ஆத்துக்காரருடைய பேச்சு கேட்கும்படியான உத்தமி, இதெல்லாம் கலியுகத்தில் காண கிடைக்காத குணங்கள். தான் சொல்கிறபடி ஆத்துக்கார் கேட்கணும்னு எல்லா மாமிகளுக்கும் உண்டு. ஆனால் ஆத்துக்கார் சொல்லி கேட்கறது அப்படின்னா ஏதாவது ஒரு ஆத்துக்கார சொல்லி சரி அப்படின்ற வார்த்தை ஸ்திரீகளிடத்தை வந்து கொடுத்தனா நிஜமாவே அந்த புருஷன் மகாபாக்யவான். சுயம் அனுபவத்தில் சொல்றேன், நினைக்கப்படாது, சத்தியம். அப்பேற்பட்ட ஒரு குணவதியையும் விட்டுட்டு சின்ன குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தையெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? என்ன ஒரு ஹிருதயம், விசாலமான ஹிருதயம். எல்லா ஜீவர்களும் சுகப்படணும்னு சந்யாசம் வாங்கிக்கோன்னு ஆச்சாரியன் சொல்லி, சரஸ்வதி தேவி சொல்லி, மூலராமன் சொல்லி, இவ்வளோ பேர் சொல்லி ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிக்கிறார். சாதாரண விஷயமா? யோசனை பண்ணி பாருங்க. சன்னியாசம்ன்ற ரைட் வாங்கிப்பா எல்லாருமே, ஏதோ ஒரு வைராக்கியத்தில் கோபத்தில் இப்படி சன்னியாசம் வாங்கி நிறைய மகாத்மாக்கள் நம்ம பார்க்குறோம். ஆபத் சந்யாசம், நாராயண தீர்த்தர், சங்கர பகவத் பாதர், தானே மாயையில் சிருஷ்டிச்சு முதலையை சிருஷ்டிச்சு சன்னியாசம் வாங்கிண்டார். சுவாமி ராமானுஜர் 2 3 தப்பு பண்ணாள்ன்றதுக்காகவே சன்னியாசம் வாங்கிண்டார். ஆனால் சரஸ்வதி தேவி சொல்லி, ஆச்சாரியன் சொல்லி, அதுக்கப்புறமா சன்னியாசம் வாங்கிண்டார் அப்படின்னா எப்பேற்பட்ட சன்னியாசம்னு பார்த்துக்கோங்க. அத்தனை வசத்தி, அவ்வளோ பெரிய மகாத்மா சுவாமி ராகவேந்தர் பிரத்யக்ஷம், இன்னைக்கும் பிரத்யக்ஷம். எத்தனை ஜனங்கள் தெரியுமா? மூட ஜனங்களாக இருப்பான், ஆனால் ராகவேந்தர்னா எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு தூரம் சிரேஷ்டமான ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராகவேந்தர், பெரிய மகாத்மா. ஒரு 344 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் நடமாடிட்டு இருந்த மகாத்மா, ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அவ்வளோதான், ரொம்ப தள்ளி இல்லை. இன்னைக்கு 344வது ஆராதனை, 1671 தான் ஜீவ சமாதி, 78 வயசில். நிஜமாவே இத்தனை பெரிய மகாத்மா, எவ்வளவு காரியங்கள், சாஸ்திரங்களை அழகாக உபதேசிச்சுருந்த மகாத்மா, சமயத்தில் பக்திக்காக சாஸ்திரங்களை மீறின மகாத்மா, ரெண்டுமே உண்டு, ரெண்டு எக்ஸ்ட்ரீமே உண்டு சுவாமி ராகவேந்தருக்கு. சாத்துர்மாசியம் அப்படின்னாலே மத்வ சம்பிரதாயத்தை ரொம்ப விசேஷம். சாதாரணமாக கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவெல்லாம் கிண்டலாக பேசுவோம், அப்பா மதுரம் மத்வ அனுஷ்டானமா அசுர அனுஷ்டானமாச்சே அப்படின்வோம். இந்த உடுப்பிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பா, அப்படி கை வச்சுட்டு இருப்போம், அவ கை ரொம்ப மேலே இருக்கே, கீழே விழுந்தப்பட நம்ம கை தூக்கினா அதே ஹைட்டுக்கு அவளும் கையை தூக்கின்னு போவா. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி நம்ம கை இவ்வளோ வச்சுட்டு இருக்கோமே, சரி நம்ம மேலே தூக்கினா அவள் கையை கரஸ்பாண்டிங்காக மேலே போகும். நம்ம கரெக்டாக அந்த ஆச்சாரத்தை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. விறகு கட்ட வரைக்கும் குளிப்பாட்டி வைப்பா. அசுர அனுஷ்டானம் நிஜமாவே கலியுகத்தில் ரொம்ப துர்லபமான அனுஷ்டானம், நிஜமாவே சொல்கிறேன், சாதாரண அனுஷ்டானம்லாம் கிடையாது. அதையும் தாண்டி நடந்துட்டு இருக்குன்னா அந்த பிடிவாதம், மத்வ பிடிவாதம்னு ஒன்று உண்டு. இன்றைக்கும் பார்த்தோம்னா அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். உடுப்பியாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு மத்வ சம்பிரதாயத்து கோவிலாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி கூட இப்போ கூட நம்ம ஆலையை கையில் வச்சுட்டுருக்கேன், கீழே வைங்கோ கீழே வைங்கோன்றான். நம்ம கீழே வைக்க மனசு வரமாட்டேங்கிறது, கீழே வைக்க சொல்கிறாளே கீழே வைக்க சொல்கிறாளேன்னு இருக்கு. அனுஷ்டானம்னா அனுஷ்டானம் அவ்வளோதான், அதில் வந்து சாக்ரிஃபைஸே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பண்டிதனா இருந்தாலும் சரி, வித்வானாகவே இருந்தாலும் சரி, இப்படித்தான் மத்வர சொல்லியிருக்காருன்னா அப்படித்தான். அதுல யாருக்காகவும் பாரபட்சம் பார்க்காத ஒரு சம்பிரதாயம் மத்வ சம்பிரதாயம். ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு இல்லையா, அதுல அந்த மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம் அவ்வளவு சிரேஷ்டம். அந்த சுவாமி ராகவேந்திரர் யாரா இருந்தாலும் அழக அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு உபதேசம் மோட்சம் வரைக்கும் தரக்கூடிய ராகவேந்திர சுவாமி. ஒரு பக்தர் எப்ப பார்த்தாலும் சுவாமி ராகவேந்திரோட மோட்சம் கொடுங்கோ மோட்சம் கொடுங்கோ மோட்சம் கொடுங்கோ இப்படியே கேட்டுட்டு இருந்தா. சரி ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் ரொம்ப அழுதார் அந்த பக்தர், எனக்கு தயவு செஞ்சு மோட்சம் கொடுத்துருங்கோடே அப்படின்னு விட்டார். அப்படியா, சரி போய் அழகா தீர்த்தம் ஆடிட்டு குளிச்சுட்டு கர்மாலாம் பண்ணிட்டு வா அப்படின்னார். அழகா எல்லாம் பண்ணிட்டு வந்தா, மோட்சம் போகிறது ரெடியான்னார். ரெடின்னார், நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியான்னார். பண்ணுவேன்னு விட்டார். அழகா பெருசா அக்னியை வளர்க்க சொன்னார். அழகா அக்னியை வளர்த்துட்டார். அதுல குதின்னு விட்டார், தீ குளிக்கிறது. அதான் அந்த காலத்துல சதி உடன்கட்ட ஏறுதல் வேற அந்த மாதிரி தீ குளி இல்ல இறங்கிடுன்னு விட்டார். அவர் கலகவே படல, தலைக்கு மேல கையை வச்சுட்டார். ஸ்ரீ ராகவேந்திராய நமகன்னு குதிச்சு விட்டார். அப்படிப்பட்ட சிஷ்யம் கிடைக்கிறதும் துர்லபம், இப்படிப்பட்ட குரு கிடைக்கிறதும் துர்லபம். அவர் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறது அதை விட துர்லபம், சேர்ந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். குதிச்சு விட்டார். மடத்துல இருக்க சில பேர்லாம் எப்பொழுதுமே இந்த குருவே சொன்னாலும் ஒத்துக்காத நல்லவாள் நிறைய பேர் உண்டு. ப்ராக்டிக்கலா யோசிக்கிறவான் சில பேர் உண்டு. எங்க மனசை கொண்டு பாருங்கோ, எங்க லெவலை கொண்டு பாருங்கோ, நிறைய உண்டு எல்லாருக்கும். இது எல்லா சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்கும் இது உண்டு. நிறைய பேர் கிட்ட இது பண்ண ஆரம்பிச்சுட்டா, இவர் என்ன குரு, மோட்சம் கேட்டா மோட்சம்னா நம்ம அப்படி அப்படி அழகா கண்ணை மூடிட்டே போயிடணும், உடம்பு சாதாரணமா நம்மளாம் உன்னை வச்சுட்டு கொள்ள மரணம்னா தூங்கிட்டு இருக்கும்போதே போயிடணும். கண்ணா ஞாபகம் சத்தியமா தூங்கும்போது மரணம் அடைய முடியாது. அடுத்ததா தூங்கும்போது வேணா நீங்க அடையலாம். நீங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது மரணம்ன்ற ஒண்ணு நடக்காது. உங்க உடம்பை விட்டு நீங்க போகும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு ஐயோ உடம்பு போகிறதே அப்படின்னு போகப்படாது. ஆஹா உடம்பு விட்டு தொலைகிறதேன்னு போகணும். அப்பாடான் பீஷ்ம பிதாமகர் மாதிரி போகணும். குதிச்சுட்டார். தகதகதான் சரியா மறியறது, குதிக்க வேண்டாமா, உடம்புல தீபட அவர் பாடு கையை கூப்பிட்டு ராகவேந்திர 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 பாகிமாம் ராகவேந்திர 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 ரக்ஷமாம் ராகவேந்திர 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 ராகவேந்திர. அவர் பாட்டுக்கு அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அப்படியே சாம்பலா விழுந்துட்டார். எல்லாரும் சப்தம் போடுறா, ஐயோ கொண்டுட்டார் அப்படின்னு விட்டார். ராகவேந்திர இப்படி பார்த்தார், மேலே பாருங்கோன்னு விட்டார். புஷ்பக விமானத்துல அந்த ஜீவன் சௌக்கியமா உட்கார்ந்துட்டு வைகுந்தத்துக்கு போ. கண்ணெதிர்க்க கலியுகத்துல எல்லாரும் பார்க்க மோட்சம் கொடுத்த ஒரு ஆச்சாரியம், அவ்வளவு சிரேஷ்டம். அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, ஆஹா ஒரு அத்தியாச்சரியமானவர் மகாத்மா அப்படின்னு. பார்க்குறவாளுக்கெல்லாம் கிருப்பை, அதுதான் அதி விசேஷம். இவாளுக்கு தான் கிருப்பைன்னு ஒரு தகுதி வேண்டாமா? கிருபைக்கு எந்த விதமான அருகதையும் வேண்டான்னு கிருபை பண்ண ஒருத்தர் சுவாமி ராகவேந்தர். அதனாலதான் அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது வழியில ஒரு மாடு மேய்க்கிற பயல பார்த்தா, ஓடி வந்து சேவிச்சுட்டான். அப்படி பார்த்தான், ஆசீர்வாதம் பண்ணிட்டா. குழந்தை என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நினைச்சு கூடான்னுட்டான். அந்த வார்த்தை வேணுமே, அந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கணே. ஆனால் நன்னா இருக்கும்போது 1000 பேர் இருப்பேன், கஷ்டத்தில் ஒருத்தரும் இருக்க மாட்டான். நம்ம மனசே நமக்கு விரோதமாக நிற்கும், நம்முடைய உடம்பு விரோதமாக நிற்கும், நம்முடைய பந்துக்கள் விரோதமாக நிற்பான், நம்ம இந்திரியங்கள் விரோதமாக நிற்கும். அப்போ சுவாமி ராகவேந்திர சொல்லிட்டா, என்ன நினச்சி போடா குழந்தை, ஏன்னா அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு இல்லை. மாமா சொத்தை பிடுங்கிறதுக்காக மாடு மேய்க்க விட்டுட்டார். பிராமண பய படிப்பறிவே கிடையாது. ஆனால் ராகவேந்திர அழகாக மந்திராட்சத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு நான் இருக்கேன்னு உத்தரவாதம், நமக்கும் சேர்த்து சொன்ன உத்தரவாதம் நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. யாருமே இல்லைன்னு துக்கமே வேண்டாம். ராகவேந்திரர்னு ஒருத்தர் என்னைக்குமே நமக்காக இருக்க, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் ராகவேந்திரர் அப்படின்ற ஒரு தகப்பனோ சகோதரனோ பிள்ளையோ எப்படி வேணா வச்சுக்கோங்க, சுவாமியோ சத்தியமா அந்த ஆச்சாரியன் நம்ம கூட இருக்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டா அவர் அந்தண்ட போனோன்னு இந்த கொஞ்ச நேரத்தில் அப்படி வந்துட்டான் முஸ்லீம் ராஜா. அவனுக்கு ஏதோ கடுதாச்சி வந்து கொடுத்து அவனுக்கும் படிக்க தெரியாது. இந்த பயலுடைய உடம்புல பூணல் தொங்குறத பார்த்து வா இதை படின்னுட்டான். அவன் பயந்து பயந்து முழிக்கிறான், படிப்பறிவே கிடையாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஆச்சரியமா கூப்பிட்டு படுறா அப்படின்னார். எனக்கு படிக்க தெரியாதுன்னா சிரிச்சான். எப்படா அது நம்புறது, பிராமண பயலுக்கு படிக்க தெரியாதா அப்படின்னா, சத்தியமா தெரியாதுன்னா. இவனி படிக்கலன்னா தலையை சீவிடுவேன்னுட்டான். இருக்கிற கஷ்டம் போதாது, இது வேறு. உடனே பார்த்தான், அன்னைக்கு சொன்னார் இந்த மகாத்மா. உடனே ராகவேந்திர நினைச்சுட்டான், மனசுக்குள்ள ராகவேந்திரா ராகவேந்திரரே நினைச்சுட்டான். ராகவேந்திரா கிருப பண்ணுங்கோன்னு நினைச்சுட்டான். அடுத்த க்ஷணம் ஆனா அவன்னா கூட படிக்க தெரியாத பயலுக்கு கடகடகடன் கடுதாசியை வாசிக்க வந்தது. எப்படிதான் முடியும்னா, இந்த குரு கடாட்சம், அதனால்தான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைக்குமா அப்படின்னா, இந்த மகாத்மாவுடைய ஒரு பார்வை மாற்றி கொடுத்துடும். படிப்பறிவே இல்லாதவன் கடகடகடகடகடன் வாசிட்டான், நல்ல செய்தி. உடனே சிரிச்சான், என்னடா படிக்க தெரியாதுன்னே நன்னா வாசிச்சியே. அவன் சொன்னார், அவர் மகாத்மா சொன்னார், கஷ்டம் வரும்போது என்ன நினச்சிக்கோன்னு சொன்னார். அவரை நினச்சேன், அதனால் படித்தேன், மற்றபடி எனக்கு சத்தியமாக படிப்பறிவு கிடையாதுன்னுட்டான். வசந்து போயிட்டான். அவனுடைய உண்மையெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தான் அவனுக்கு. அவனை சத்தியம் பிடிச்சு கொடுத்து அந்த முஸ்லீம் நவாபுக்கு. உடனே அந்த இடத்துக்கு அவனை திவானாக உட்கார வச்சுட்டார். மாறு மேய்க்கிற பயலை திவானாக மாற்றி படிப்பறிவு கொடுக்குற அளவுக்கு வசத்தி சுவாமி ராகவேந்திரன்னா, அவர் திருவடிகளில் விழுந்தகள்னா போதும். குழந்தைகள் படிக்கலன்னு கவலைப்படாதீங்க, ராகவேந்திரரே குழந்தை நன்னா படிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ, தானாவே நடக்கும். என்ன, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சந்தேகமே வேண்டாம், இன்னி வரைக்கும் பஜிக்கிறவாளுக்கு கல்பகவ்ருக்ஷந்தான். அழகா அவரையே நமஸ்காரம் பண்றவாளுக்கு நம்புறவாளுக்கு காமதேனுதான். இதுதான்னு கிடையாது, எத்தனை 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 விஷயங்கள், அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம். அப்ப ஒண்ணுமே தெரியலன்னா கூட ராகவேந்திரரை தெரிஞ்சுண்டா போதும். யாருமே இல்லைன்னா கூட அனாதியா இருந்தாலும் ராகவேந்திரர் நினைச்சுட்டோம்னா நிஜமாவே நமக்கு அவர் பந்துதான். அநாதநாதா தீனா பந்தோன் பகவான் சொல்றோம் இல்லையா. ராகவேந்திர ஸ்மரணம் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு நாதனாகவும் பந்துவாகவும் இருந்து கிருப பண்ணுவார், சந்தேகமே வேண்டாம். அத்தனை வசத்தி, அதனாலதான் எல்லாருக்கும் கிருப, ஒருத்தர் விடாம கிருப. ராகவேந்திரனுடைய மிருத்திகைக்கு பலம் உண்டுன்னு நிரூபணம் பண்றதே ஒரு மடத்துல வேலை பண்ண ஒரு சிஷ்யன்தான். அவர் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, கல்யாணம் பண்ணி இப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு, கிரகஸ்த தர்மத்துல இருக்கணும். ரொம்ப நாள ராகவேந்திர கிட்ட சொல்லிட்டே இருந்தார், சரிப்பா உனக்கு என்னைக்கு தோன்றதோ நீ கிளம்பிக்கோ, நல்லபடியா எல்லாம் நடக்கும்ட்ட. அழகா ஒரு நாள் தோணி எடுத்து நேர வந்தான் ராகவேந்திர, குளிச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி அடியேன் கிளம்பி போறேன், நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி திரும்பி வரணுமே, ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னுட்டான். ராகவேந்திர ஆசீர்வாதம் பண்ண அவன் சொன்னா எனக்கு ஏதாவது குடுங்கோன்னுட்டான். அப்பதான் உடம்புல தேய்ச்சிக்கிறதுக்கு மிருத்திக்கு அவர் மண் எடுத்து வச்சுட்டு இருந்தார். ராகவேந்திர சிரிச்சார், இப்ப போய் கேட்கிறேடாக வந்த அழகா பீடத்துல உட்காந்து கேட்டா கூட அக்ஷதையை கொடுத்துருப்பேன், சரி சொல்லி அந்த மண்ணை கொடுத்த பத்திரமா வாங்கி வச்சு. அன்னைக்குதான் முதல் முறையா ராகவேந்திரடைய மிருத்திகைக்கு பலம் உண்டு நிரூபணம் ஆச்சு. அந்த மிருத்திகையை எடுத்துட்டு என்னமோ ஒரு பெரிய தனம் மகாத்மாக்கள் கைப்பட்டதுன்னா எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு மகத்துவம் வந்துடும். அழகா அந்த மிருத்திகையை எடுத்துட்டு ஜோர கிளம்பிட்டான். போனவன் ரொம்ப தூரம் நடந்து 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 ஒரு வீட்டு வாசல்ல படுத்துண்டான். இந்த மிருத்திகையை பக்கத்துல வச்சுண்டு கண்ணில் தொட்டுண்டு கண்ணில் ஒத்திண்டு ராகவேந்திரன் தியானம் பண்ணிண்டு அழகா ராகவேந்திர ஸ்மரணம் பண்ணிண்டு படுத்தான். எவ்வளவு வேணா கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளவு வேணா பிரச்சனை இருக்கட்டும், நினைச்சது நடக்காம இருக்கட்டும், நடக்காதெல்லாம் நடக்கட்டும், ராகவேந்திர தியானம் பண்ணுங்க. ராத்திரி படுத்துக்கும்பொழுது மகாத்மாக்களை தியானம் பண்ணோம்னா பொழுது நல்லதா தான் விடியும். நீங்கள் எவ்வளோ வேணால் கவலைகளை பற்றி யோசனை பண்ணுங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கஷ்டமாக இருக்கே வருத்தமாக இருக்கே இந்த யோசிக்க யோசிக்க இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதை விட மகாத்மாக்களுடைய ஸ்மரணம் பண்ணோம் அப்படின்னா அது மாறும். படுத்துனுட்டான். அப்போ தான் உள்ளுக்குள்ளே பேசின்றிருக்கா ஒரு நிறமாச கர்ப்பிணி, குழந்தைய பிரசவிச்சுட்டான். ஐயோ குழந்தை படி போயிடுமோ அப்படின்னு பயப்படும்பொழுது தான் ஒரு ராட்சஸ் உள்ள நுழையிறது, அதால் நுழைய முடியலை. அது உடனேயே இந்த சிஷ்யனை எழுப்பி நீ என்னத்தை வச்சிருக்காள், என்னால் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியலைன்றதான். அவன் சொன்னால் என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் கொண்டு வந்த துணி மூட்டை அதெல்லாம் தானே, இல்லை இல்லை அது ஒரு சின்ன மூட்டை இருக்கு, அதுலேருந்து ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது என்னமோ ஒரு தீப்பழம்பு மாதிரி என்னை தகிக்கிறது, என்னால் அதை தாண்டி உள்ள போக முடியலேன்னு கொடுத்து. அப்பதான் சிஷ்யனுக்கு புரிஞ்சுதா, ஓ ராகவேந்திரர் கொடுத்த மண்ணு அந்த மிருத்திகைக்கு எத்தனை பலம் உண்டா அப்படின்னா ராகவேந்திரர் கொடுத்துட்டாரோன்னு. பகவஸ்மரணம் பண்றவா கொடுத்துட்டா அப்படின்னா அதுக்கு தனி விசேஷம் சத்தியமா உண்டு. இப்படியே வச்சிருந்தேன் மைக்ல சத்தம் வரும். அப்ப உடனே அவன் பார்த்தான், எனக்கு நிறைய தனம் கொண்டு வா அப்படின்னுட்டான். எங்கேயோ போய் பூதம் ஒரு புதையில தூக்கி வந்து கொடுத்து புதையில வாங்கினுட்டான். பார்த்தான் அவனுக்கு தனம் வேண்டி இருந்தது, மனைவி வேண்டி இருந்தது. இப்போ தனம் கிடச்சி கொடுத்து சொல்லிட்டு, நீ முதல்ல கிளம்பு, நான் உள்ளே போய் அந்த குழந்தைய அபகரிச்சுட்டு போகணுன்றது. இவன் உடனே அந்த மண்ணை எடுத்து அந்த ராட்சசன் மேலே போட்டான். அது எரிஞ்சு போய் ஓடி விழுந்து கொடுத்து தனையும் உள்ள இருக்கவா பார்த்துட்டு இருந்தார். ஓடி வந்தார், இவன் கையை பிடிச்சிருந்தார். அப்பா என் வம்சத்தையே காப்பாத்திட்டார், யாரு நீ, என்ன விஷயம், உனக்கு என்ன மந்திரம் எதானும் தெரியுமா, நீ என்ன கொண்டு அந்த மேலே போட்டா எல்லாம் கேட்க அவன் சொன்னான், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் ஹரி தான் பண்ணுறான். அது ராகவேந்திரருடைய மிருத்திகா, அந்த பிருந்தாவனத்தோட மண்ணு, ராகவேந்திரர் கொடுத்த மண்ணது அப்படிலாம் சொன்ன உடனே கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கேன், பொண்ணு தேடிட்டு போயிட்டு இருக்கேன்னு அப்பா எங்காத்துலேயும் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ராகவேந்திரர் நினச்சிட்டு போனால் நம்ம எங்கேயோ ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினச்சா பாதியிலேயே அது முடிஞ்சுடும். ரொம்ப தூரம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகாத்மாக்களை பிடிச்சிட்டோம்னா ஒரு குழந்தைக்கு ஏதான வசரத்தில் இருக்க ஒரு பொருள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக குதிச்சு எடுக்க முடியாது, அதுவாக ஸ்டூல்லையோ ஏனிலேயோ ஏற முடியாது. ஆனால் அம்மாவோ அப்பாவோ எனக்கு அதை தூக்குங்கோ அப்படின்னா, அம்மா அப்பா தூக்கினான்னா டக்குன்னு தூக்கி விட்டுறா, டக்குன்னு எடுத்துரும் பாருங்கோ. மகாத்மாக்களை பிடிச்சோம் அப்படின்னா அழகாக அவள் நம்மளை ஒசரத்தில் அழிச்சுண்டு போயிடுவாள். குரங்கு குட்டி மாதிரி சத்குருநாதனை இறுக்கி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டோம்னா இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் இல்லையா, உச்சாணி கலைக்கு தாவும் பொழுது இந்த குரங்கு குட்டி சமமில்லாமல் அதுவும் அழகாக உச்சாணி கலைக்கு தாவிடுறது. இது அம்மாவை பிடிச்சிருந்துருக்கிற ஒரு காரணத்தினாலே. அந்த மாதிரி உனக்கு எத்தனையும் நடந்துடுதான், நினச்சி நினச்சி கண்களில் ஆனந்த பாஷம். ராகவேந்தருடைய மகிமை அவர் கொடுத்த மண்ணு வரைக்கும் அத்தனை கிருப பண்ணும்னா அப்போ எத்தனை வசத்தின்னு பார்த்துக்கோங்க சுவாமி ராகவேந்தர். அதனாலதான் அத்தனை பேருக்கும் கிருபை வறண்ட பூமியாக தான் தேடுவேன். நான் கூட நினச்சேன் முதல்ல மீளை விட்டேன் அந்த இடத்த பார்த்து, ஏன் இந்த இடத்த வந்து உட்காந்த ராகவேந்தருடைய பிருந்தாவனம் எங்க இருக்கோ அது எல்லாம் பொட்டல் காடாத்தான் இருக்கும். இன்னி வரைக்கும் பல ஊர்கள் நான் பார்த்திருக்கேன், இவர் போய் உக்காந்துன்னு அதை பசுமையாக்கியிருக்காரு ஒழிய ஏற்கனவே சொகுசான ஒரு இடத்துல ராகவேந்தர் போய் இருந்தாரு நான் பார்த்ததே கிடையாது. பொட்டல் காடா யாருக்கும் வேண்டாத ஒரு ஸ்தலமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயாவது அது பாட்டு கிடக்கும். அப்படி தேடு பார் போல இருக்கு. இதே மாதிரி உள்ளுக்காடு யாரும் வராத இடம், ஜனங்களை கொஞ்சம் வெளியில் ஐஷுன்னு இருந்தால் தானே உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் சம்சார சாகரத்துலேயே வாழ்ந்துட்டு கிடப்பான். அந்த மாஞ்சாலமும் அப்படி தான், இத்தனைக்கும் ஒரு ஃபக்கீருக்கு தானமாக கொடுத்துட்டான் நவாப். நவாப் மாமிசமெல்லாம் வச்சு கொடுக்குறான் ராகவேந்திர பூஜைக்கு. தன் மகத்துவத்தினாலே அந்த மாமிசத்தையும் புஷ்பங்களாக மாற்றி பகவானுக்கு சேர்த்தவர். அதுதான் இன்னைக்கு ராகவேந்திரனா எல்லாருக்கும் மரியாதை உண்டு, எல்லா மதத்துக்காராலும் ஒத்துக்கொள்ளும்படியான ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா சுவாமி ராகவேந்திரர். அது கண்கூடாக பார்க்கலாம். இன்னைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த மகிமை, அத்தனை சிரேஷ்டம், அத்தனை அத்புதம். அவன் கேட்குறான், போயும் போய் அந்த முள்ளுக்காடு பொட்டல் காடை போய் கேட்குறேளே அப்படின்னா ராகவேந்திரர் சிரிச்சார், எனக்கு அந்த இடம் தான் வேணும். இல்லை இதை விட நல்ல பசுமையான இடங்கள்லாம் நிறைய இருக்கு, துங்கபத்ரா நதிக்கரில், இல்லை எனக்கு அந்த இடம் தான் வேணும்னுட்ட. கேட்டார் திவான் வெங்கண்ணா கூட, அவர் தான் மாடு மேய்க்கிறவனாக இருந்தார். சுவாமி எதுக்கு அந்த இடம்னார், இல்லைப்பா அந்த இடம் தான் வேணும், பிரஹல்லாதன் யஜ்யம் பண்ண இடம். மகாத்மாக்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துடைய மகத்துவம் தெரியும், நமக்கு நிஜமாகவே புரிஞ்சுக்க முடியாது. இன்றைக்கி இந்த இடத்துல ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் வந்திருக்குன்னா நிச்சயமாக ராகவேந்திரர் இந்த பக்கம் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு திருவடி பட்டிருக்கும், இல்லாட்டி நடக்கவே நடக்காது. ஏன்னா ராகவேந்திரர் ஆழ்வார் நகரி தாமிரபரணி நதிக்கெல்லாம் வந்து தீர்த்தமாடி இருக்காருன்னு சரித்திரத்தில் காண கிடைக்கிறார். மதுரை வந்திருக்கார், ராமேஸ்வரம் வந்திருக்கார், நவதிருப்பதிலாம் வந்து சேவிச்சிருக்கார் அப்படின்னு சரித்திரத்தில் காண கிடைக்கிறார். அப்ப இப்படியும் அந்த பக்கம் போகாம இவ்வளோ பெரிய முள்ளுக்காட்டில் இவ்வளோ பெரிய தூத்துக்குடியில் இவ்வளோ இடத்த விட்டு விட்டு இந்த முள்ளுக்காட்டில் ஒதுக்குப்புறமா சாம்பாடுக்கு தேவேன்னு வந்து உட்காந்துருக்காருன்னா அவருடைய திருவடி பற்றுக்கணும், இல்லாட்டி கிருபா கடாட்சம் பற்றுக்கணும், இல்லாட்டி அவர் சிஷ்யா யாராவது இந்த பக்கம் உட்காந்துருக்கணும், இல்லாட்டி இப்படி ஒரு பிரித்திகா பிருந்தாவனம் நடக்கவே நடக்காது. மகாத்மாக்களுடைய அனுகிரகம் இல்லாமல் அவளுடைய ஒரு சாநித்தியம் ஒரு இடத்துக்கு வந்துடாது. அவ்வளவு அழகாக அவர் சொல்கிறார், அந்த மாஞ்சாள கிராமந்தான் வேணும், என்ன பிரஹல்லாதன் ஆராதனம் பண்ண இடம் அப்படின்னு. அப்போ கூட சில பேர் நினைக்கிறா இவருக்கு எப்படி தெரியும், சில சிஷ்யாலாம் கேட்குறா சுவாமி அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலாமா அப்படின்னா, ராகவன் திருச்சிந்தே சொன்னார் ஆராதனை பண்ணவனே நான் தான், எனக்கு தெரியாதா, பிரஹல்லாதனாக இருந்து யஜ்யத்தினால ஹரி ஆராதனை பண்ண கலியுகத்தில் நாமத்தினால ஆராதனம் பண்ண வந்திருக்கேன்னுட்டான். அப்புறமா எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சு அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மாஞ்சாள கிராமம், அங்கே வந்துட்டாராம் தேவேந்து. அப்போ எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கினானா அதை தான் எடுத்துடுவேன். அந்த மாதிரி தான் ஹரிஜன் வரா சாதுர்மாசியம், சாதுர்மாசியத்தில் கடுகெல்லாம் சேர்க்கப்படாது சாஸ்திரம், மத்வ சம்பிரதாயத்தை சான்ஸே கிடையாது. சுவாமி ராகவேந்திரர் சாதுர்மாச விரதம் இருக்கும்பொழுது தான் ஒரு ஹரிஜன் வந்துட்டான், ஏ இன்னுமா நீ இங்கே இருக்காய் அப்படின்னுட்டாராம். ஏன்னா இவர் வியாசராஜராகும்போது அவரும் இருந்தார், யாருக்காக உடுப்பி கிருஷ்ணன் திரும்பினானோ அந்த கனகதாசர் சிரிச்சார், இன்னுமாடா நீ இங்கே இருக்காய் அப்படின்னார். சுவாமி இங்கே இருக்கலாம் நானும் வந்துவிட்டேன், குரு இருக்கிறது சிஷ்யா வந்துடுவா இல்லையா, சரி நாளைக்கு சாதுர்மாச விரதமெல்லாம் இருக்கு உனக்கு என்ன முடியுமோ கொண்டு வான்னுட்டார். அந்த ஹரிஜன் கடுகு கொண்டு வந்து கொடுத்துட்டான், சாஸ்திரப்படி சேர்க்கப்படாது ஆனால் பக்திப்படி சேர்க்கலாம். சுவாமி ராகவேந்திரன் அந்த கடுகை வாங்கி இன்றைக்கி ஆகாரத்தில் சேர்த்துருங்கோன்னுட்டான், எல்லாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல சேர்த்துட்டான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கடுகை கொடுத்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே அந்த ஹரிஜன் கனகதாசரோ திரும்பி ரெண்டாவது தடவை வந்திருந்தா அவருக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு காண கிடைக்கல். இனிமேல் கடுகு எடுத்தால் கனகதாசரை நினச்சிக்கோங்கோ ராகவேந்திரன் நினச்சிக்கோங்க, ஏன்னா கடுகு இல்லாமல் ஒன்றும் ஜீனிக்க முடியாது. இனிமேல் எங்கேயாவது கடுகு எடுத்தா கடுகு கொடுத்தா கூட மோட்சம் கொடுக்குற ஒருத்தர் சுவாமி ராகவேந்திரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் கடுகு போடும்போதுலாம் ராகவேந்திரா ராகவேந்திரா ராகவேந்திரான்னு போட்டுருக்கோம், இதுக்கே மோட்சம் கிடைக்கும் கன்ஃபார்மாக. உங்களுக்கு பக்தி இருக்கோ, ஞானம் இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, சத்தை இருக்கோ, ஆசை இருக்கோ, நம்பிக்கை இருக்கோ, தவம் இருக்கோ, எது இருக்கோ இல்லையோ, ஆனால் கடுகு நிச்சயமாக வீட்டில் இருக்கும். ஆயுசு முழுக்க ஸ்திரீகளுக்கு சத்தியமாக கடுகு போட்டே ஆகணும், கடுகுன்றதை விட்டு நீங்கள் சமைக்கவே முடியாது. இனிமேல் கடுகு எடுத்தா ராகவேந்திரா அப்படின்னு ஒரு பிடி போட்டிருக்கும், அது எவ்வளோ போடுறோம் போடுங்க நிறைய போடுறாதீங்கோ. ஆனால் ஒரு பிடி கடுகுக்கு கூட மோட்சம் தர முடியும்னா ராகவேந்திரால மட்டும்தான் முடியும், அதுவும் சாதுர்மாசியத்தில். அந்த கடுகை கொடுத்தவொடனே அவருக்கு மோட்சம் கிடச்சி கொடுத்து அந்த கடுகு சேதார்னு ஒருத்தர் பார்த்தார், சீனிவாசாச்சாரியார்னு ஐயா கடுகெல்லாம் சேர்த்துருக்கா, அவர் என்ன ஆச்சாரியன், அதனால் அன்னம் சாப்பிடாமல் போயிட்டார். இன்றைக்கி மந்திராலயம் போனோம்னா நம்மளை சாப்பிடாமல் விடவே மாட்டார், அது என்னமோ தெரியாது. அது மந்திராலயம் சுங்கேரி இங்கெல்லாம் போயிட்டோம்னா கொல்லூர் மூகாம்பிகா இங்கெல்லாம் போயாச்சுன்னா அன்னம் கொடுத்து வயிற்று ஒப்பிட்டு தான் மறுவேலையே, அது சில இடங்கள் அது மாதிரி தான். அது ஆச்சரியம் தர்மஸ்தலா அந்த பக்கமெல்லாம் போயாச்சு. அதே மாதிரி சமர்த்த ராமதாசருடைய சப்ஜன்கட் அங்கெல்லாம் போனால் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் தரிசனம் பண்ணுங்கன்னு வா, தரிசனம் ரெண்டாம் பட்சம் தான், முதல்ல அங்கே அன்னம் தான் சீகரிக்கும். இந்த ஹொரநாடு அன்னபூர்ணன் அன்னபூர்ணேஸ்வரி போனால் முதல்ல நல்லா சாப்பிடும், எங்கேயோ மலை உச்சியில் சாப்பிட்ட பிறகு தான் சுவாமி தரிசனத்துக்கு நிறைய பேர் போவார். சாப்பிட சொன்னார் சுவாமி ராகவேந்திரர், இவர் சாப்பிட வேணுட்டார், மந்திராட்சதையை கொடுத்தார், வாங்கின உடனே கையில் கருத்து போயிடுத்து, பயந்து போயிட்டார், என்ன சுவாமி அக்ஷதை கருத்து போயிடுத்தே அப்படின்னார். மனசுக்கு கருப்பு அக்ஷதையில் வந்துடுத்து ஆச்சாரியன் சொன்ன பிறகு ரெண்டாவது நம்ம எப்படி யோசிக்கலாம், அதை எப்படி சரியாக வரும், குரு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மீறி வார்த்தை கிடையாது, குருவுக்கு தெரியாதா, தெரியாமலா சொல்லுவான். அதுக்கப்புறமா ராகவேந்திரத்தில் திருப்பி அவசார சமானம் பண்ணிண்டு அதுக்கப்புறமா தான் சீனிவாசாச்சாரியாருக்கு மகிமை புரிஞ்சதுன்னு சரித்திரத்தில் காண கிடைக்க. அத்தனை வசத்தி சுவாமி ராகவேந்திர, இங்கே ஒரு பிடி மண் எடுத்தாலோ ஒரு பிடி கடுகு எடுத்தாலோ சுவாமி ராகவேந்திரன் நினச்சிக்கோங்க. அது மாதிரி எங்கேயா முள்ளுக்காடு ஓரமாக அது பாடு பொட்டல் காடுன்னா ராகவேந்திரன் நினச்சிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் ராகவேந்திர ஸ்மரணை கொட்டி கிடக்கு. அந்த மாதிரி தான் மாஞ்சாலத்துக்கு வந்துட்டார் அமைதியாக, இங்கே தான் பிருந்தாவனம்னுட்டார், ஒரு கல்லை கொண்டு வந்து நிர்மாணம் பண்ண சொல்லிட்டார், ஏதோ ஒரு கல்லை கொண்டு வந்து மாட்டார், இது எனக்கு இல்லைன்னு சொல்லி மாதவரம்னு ஒரு இடத்துல போய் ஒரு பாறையை காண்பிச்சு இந்த பாறையிலேருந்து பண்ணுங்கோன்னுட்டார். அப்போ கேட்டார் ரங்கண்ணா, இந்த பாறைக்கு ஏதான மகத்துவம் உண்டா சுவாமி, வனவாசத்தின் பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்த பாறைன்னு ஒரு அச்சேதனம், ஒரு கல் நம்மளா இருந்தா கல்லு தானே அப்படின்னு நினைப்போம். அவர் ராமனும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்த பாறை அப்படின்னு அத்தனை அழகா அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து, அதை கொண்டுதான் மந்திராலயத்திலே அந்த பிருந்தாவனம் 78 வயசு ஜம்முன்னு இருக்க ஜனங்கள் கிட்ட சொல்ற அழகா சாவண மாசம் பிரதம அன்னைக்கு சொல்ற, ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்ற, இந்த தேகத்தோட இந்த ஜென்மாவில இவ்வளவு நாள் இருக்கணும்னு சங்கல்பம் ஆயிடுத்து நான் ஜீவசமாதி அடைய போறேன்ற, எப்படி இருக்க யோசனை பண்ணி பாரு, ரொம்ப தைரியம் வேணும். ஜீவசமாதி அடையணும்னு ஹரியுடைய உத்தரவுன்னுட்டார், பதர்றா எல்லா ஜனங்களும். அவர் சொன்னார் 78 வயசு வரைக்கும் கண்களா கண்களுக்கு தெரியும்படியா பவிப்பேன், அதுக்கப்புறம் 700 வருஷம் இந்த மந்திராலயத்துல ஜீவ சமாதியில இருப்பேன்னுட்ட. எல்லாரும் நடுங்கடா, என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. பெரியவா தீர்மானம் பண்ணியாச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த நாள் எப்பொழுதும் போல எல்லாம் முடிச்சா அழகாக உக்காந்துட்டார், கையில ஜபமாலையை வச்சுண்டு. அத்தனை பேர் பல ஜனங்கள் அங்கங்கிருந்து ஓடி வந்துவிட்டா, இந்த காலம் மாதிரி வசதி கிடையாது, கேட்டவாள்லாம் ஓடி ஓடி வந்துவிட்டா, சுவாமி ராகவேந்திர தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணணும் ஓடி வந்துட்டா. அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண, பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவான் கூட இருக்கா, எப்பொழுதும் உங்களோட நான் இங்க இருக்கேன்னுட்டா. இன்னி வரைக்கும் இருக்க 1671 வருஷம் சாவண மாசம் கிருஷ்ணபக்ஷ த்விதீய தேய்பிரையில 2வது நாள் இன்னைக்குதான். கரெக்டா 344 வருஷங்களுக்கு முன்னாடி துங்கபத்ரா நதிக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டு, மற்ற நதிக்கு கிடைக்காத பாக்கியம் துங்கபத்ரா நதி தீரம் சாட்சி. துங்கபத்ரா நதி இன்னைக்கு சாட்சி. அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை ராகவேந்திரர் அழகாக நன்னா பிருந்தாவனத்தை முங்கடிக்கிறோம், ஒரு வெள்ளத்தை ஃபுல்லா முங்கடிச்சா, ஒரு வெள்ளத்துல மந்திராலயமே முழுகிச்சு. அதுக்கப்புறம் கோயில் சாதாரணமா தான் இருந்தது, ஃபுல்லா அப்படியே மொங்கிட்டு. நான் நினைச்சேன் அதிசயிச்சு போறேன், எத்தனை நாள் ஆசையோ துங்கபத்ரா தேவிக்கு, அழகா உள்ள நுழைஞ்சு அப்பப்ப காவேரி உள்ள நுழைஞ்சிருவா, ஸ்ரீரங்கத்துல அப்படிதான் ரங்கநாதன் சன்னிதி வரைக்கும் நுழைஞ்சிட்டு வந்துருவா காவேரி. அந்த மாதிரி துங்கபத்ரா ஒரு நுழைஞ்சுட்டா மந்திராலயத்துல ஆச்சரியம். அத்தனை ஜனங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா துங்கபத்ராக்கு. அத்தனை பாக்கியம் என்னடானா, அந்த கரையில 12 வருஷம் அழகா ஜோரா பஞ்சமுக ஆசனையர் தியானம் பண்ண, இந்த கரையில அத்தியாச்சரியமா சமாதி. இந்த பாக்கியம் எல்லா நதிக்கரைக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஜோரா பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் லோகத்துல கலியுகத்தை பிரகடனமானார்னா முக்கியமான காரணம் சுவாமி ராகவேந்தர் தான். ஆஞ்சநேயர் பிரகடனம்னா சில பேர் தான் முக்கியமான காரணம், சமர்த்த ராமதாசர். ஆஞ்சநேயர் கோவில் தனி பிரதிஷ்டை ஆரம்பிச்சதே சமர்த்த ராமதாசர் தான், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஆரம்பிச்சு ஆஞ்சநேயருடைய வைபவத்தை லோகத்தை பிரகடனப்படுத்த சமர்த்த ராமதாசர். அந்த மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆரம்பிச்சதே ஆச்சரியமா சுவாமி ராகவேந்திரருடைய காலத்துல ரொம்ப ஜாஸ்தி அது. அவ்வளவு அழகா பஞ்சமுக ஆஞ்சநேயர் தியானம் எல்லாம் பண்ணவர், எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். கடைசி கிருபா கடாட்சம் நேரடியா பார்த்தவாள்லாம் பதறா, நாள்லேருந்து இந்த கண்ணு எங்களை பார்க்காதே, இந்த சரணாரம் இந்த நாங்க பார்க்க முடியாது, இந்த திருமேனி நாங்க பார்க்க முடியாது, நாங்க எப்படி பேசுவோம், எங்களை கூட யார் பேசுவான்னு கதர்றா. சொன்னார் நான் இருக்கேன் கூடவே தான் இருக்கேன்னுட்டார், அழகா சொல்லிட்டார். கையில இருக்க ஜபமால ஜபிச்சுட்டே இருப்பேன், எப்ப நிக்கிறதோ அப்ப மேல அழகா சமாதியை மூடிடுங்கோ. சில இடங்கள்ல தலைமையில 700 சாலக்கிராமம் வைக்க சொன்னான் இருக்கு, சில இடங்கள்ல 1200ன்றா, சில இடங்கள்ல 2000ன்றா. ஆனா முக்கியமா நிறைய சாலக்கிராமங்கள் வச்சா, அத்தனை சாலக்கிராமங்களை வைக்க சொல்லிட்டா. அழகா பீடம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி உக்காந்தார். எதுக்கடானா இன்னி வரைக்கும் உக்காந்துட்டு நமக்காக தியானம் பண்ற 344 வருஷங்களா ஒருத்தர் தியானம் பண்ண முடியுமா லோகத்துக்காகன்னா? அப்ப நிஜமாவே பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே. இன்னைக்கு நம்மெல்லாம் வந்தோம் அப்படின்னா தன்னுடைய யோக பலத்தினாலே நம்மளை ஈழ்த்திருக்கார், நம்மளுடைய பக்தி பலத்தினாலேயோ புத்தி சாதுரியத்தினாலேயோ ஆசையினாலேயோ சத்தியமா வரல. ராகவேந்திர குழந்தைகளே வாங்கோன்னு தானே நம்ம அந்த குழந்தைய கையை பிடிச்சி அழிச்சுட்டு வருவா தெரியுமா, அந்த மாதிரி கையை பிடிச்சி அழிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கார். அவருடைய நிர்ஹேத்துக கிருப்பை, நிர்ஹேத்துக கிருப்பைனா வெரிதே அருள் அப்படின்னு அர்த்தம். அழகா உட்காந்துட்டா ஜபமாலை உருட்டிண்டே இருந்தா சுத்தி இருக்க வாழ்னா ராகவேந்திர ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ராகவேந்திர 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 ரக்ஷமாம் ராகவேந்திர 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 பாஹிமாம் ராகவேந்திர 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 ரக்ஷமாம் ராகவேந்திர 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 பாஹிமாம் ராகவேந்திர 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 ரக்ஷமாம் ராகவேந்திர 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 பாஹிமாம் ராகவேந்திர ராகவேந்திர ரக்ஷமாம் ராகவேந்திர 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 பாஹிமாம் ராகவேந்திர 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 ரக்ஷமாம். ஜனங்கள்லாம் அந்த ரூபத்தை அப்படியே பார்த்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவரோ அப்படியே பகவஸ்மரணையில தன்னிலே மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. பகவான் வந்தான், அழகாக கையை பிடிச்சி ஜபமாலையை நிறுத்திட்டான். ஏன்னா அவனுக்கு இதுக்கு மேலே ராகவேந்திர லோகத்தை தெரிய வேண்டாம்னு அவன் சங்கல்பம். ஏன்னா எந்த ஒரு வஸ்துவும் அபரிமிதமாக கிடைச்சா அதுக்கு ஒரு விலை குறைச்சல் தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சாதானே சந்தோஷம். அதனால தான் சம்சாரம் சுகமாக இருக்குது. ஏன்னா அப்பப்போ தான் ஆனந்தம் கிடைக்கிறது. நாளைக்கு ஆனந்தம் கிடச்சிரும், நாளைக்கு கிடச்சிரும், அடுத்த வருஷம் கிடச்சிரும், இப்படின்னு ஒரு ஆசையில் ஓடிட்டு இருக்கோம் பாருங்கள். நிறைய கிடச்சி கொடுத்தனா அதுக்கு விலை கிடையாது. கோவிலே நிறைய பிரசாதம் கொடுக்கட்டுமே, அங்கங்கே வச்சுட்டு போயிடுவேன். கோவிலில் விபூதி குங்குமம்லாம் கொடுத்து அப்படி செவுத்தில் போட்டு போடுறோம். அதே 10 ரூபா செவுத்தில் போட்டு போகிறேளா, கீழே போட்டு போகிறேளா, மாட்டேங்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் அவ்வளோதான் விலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனாலே சுவாமி தானே சங்கல்பம் பண்ணி ராகவேந்திர பிரத்யக்ஷம் சமாதி ரூபத்தில் இருக்கட்டோம்னு பிடிச்சி நிறுத்திட்டான். மூல ராமனும் கிருஷ்ணனுமா கையை பிடிச்சி நிறுத்திட்டான். அழகாச்சரியமாக பிருந்தாவனத்தை நிர்மாணம் பண்ணி சாலக்கிராமமெல்லாம் வச்சு மிருத்திகாவெல்லாம் போட்டு அழகாக மூடி ஆச்சு. ஓடி வர அப்பண்ணாச்சாரிய குருதேவா குருவே சரணம்னு ஓடி வர அதுக்குள்ள மூடியாச்சு. ஐயோ இவ்வளவு பாபி ஆயிட்டே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தா அப்படியே நின்று போயிடுது. உள்ளேந்து சப்தம் கேட்டது, ராகவேந்திர சப்தம் சாட்சி அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது அப்ப பிருந்தாவனத்துல பிரத்யக்ஷமா இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சமாதானமான. இன்னைக்கும் பல பேருக்கு பிரத்யக்ஷமா ராகவேந்திர காட்சி கொடுத்துருக்கா, சந்தேகமே இல்லை. தாமஸ் மன்றோ வரைக்கும் காட்சி. கிறிஸ்டியன் தான் ஆச்சரியமா மடத்தை கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், சொத்தெல்லாம் எடுக்கணும்னு வந்தவருக்கு ராகவேந்திரர் தன்னுடைய பிருந்தாவனத்திலேருந்து அழகா பேசுறார். எல்லாருக்கும் விரும்ப துளசி மாடமா பிருந்தாவனமா காட்சி தர. அதுக்குள்ள ராகவேந்திரர் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு சில இடங்களில் வெளியில் வந்தார்னு காண கிடைக்கிற. வெளியில் வந்து அழகாக அவனிடத்துல இங்கிலீஷில் பேசி இதெல்லாம் க்ளீனாக நடந்துருக்கு. அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் கரெக்டாக சப்மிட் பண்ணுறான், ஆடிட்டிங் வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காரு. அசந்து போயிட்டான் அவன், எல்லாம் க்ளீனாக தானே இருக்குது. யார் நிர்வாகம் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது ராகவேந்திரர் தான் மந்திராலயத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷத்தில் அவர் கண்ட்ரோலில் தான் நிர்வாகம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ராகவேந்திர மடம் உட்பட எங்கெல்லாம் ராகவேந்திர மந்திராலயங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் பிருந்தாவனம் இருக்கோ, அத்தனை இடங்கள்லையும் சுவாமி ராகவேந்திரனுடைய கண்ட்ரோலில் தான் நடந்துட்டுருக்கு. சந்தேகமே வேண்டாம், அது நன்னா பார்க்கலாம். ராகவேந்திரனுடைய மிருத்திகா பிருந்தாவனம் எல்லாத்துலேயும் பிரத்யக்ஷமாக இதை நாம் அனுபவிக்க முடியும். தாமஸ் மன்றோ வரைக்கும் அவ்வளோ அழகாக ஜோராக கிருபை பண்ணார் அப்படின்னா சத்தியம், சந்தேகமே வேண்டாம். பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே, சந்தேகமே வேண்டாம். எத்தனை பேருக்கு எத்தனை அனுபவங்கள் தெரியுமா? கருணாசாகரன் அப்படின்னா சுவாமி ராகவேந்திரன். அதில் துளி கூட சந்தேகம் வேண்டாம். மந்திராலயம் போகணும், நான் ஐஷிண்டு போங்கன்னு அப்ளிகேஷன் போட்டுடலாம், தானாக ஐஷிண்டு போயிடுவேன். என்னோட சுயம் அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் திருநெல்வேலியில் பாம்பே போகும்பொழுது மந்திராலய ரோட்டில் வெடிகாமல் வண்டி நின்றுது. எதிர்ச்சியாக கண்ணை முடிச்சேன். சரி மந்திராலய ரோடுன்னு இறங்கி அங்கே நின்று ஒரு வருஷம் கையை கூப்பிட்டேன். மந்திராலய ரோடு வரைக்கும் இறங்கி வச்சு அப்படியே ஐஷன் போகப்படாதா? நான் வேண்டாதவனா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி ட்ரெயின் ஏறிடா. கொஞ்ச நேரம் தான் நிற்கும், ஒரு நிமிஷம் வந்து நிற்கும். திரும்பி ட்ரெயின் ஏறியாச்சு. கூப்பிடுவார் கூப்பிடுவார்னு காத்துட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு கூப்பிட்டார். கரெக்டாக என் மனைவி கர்ப்பவதியாக இருக்கும்போது கூப்பிட்டார். அதுவும் எப்போ கூப்பிட்டார் அப்படின்னா, அவளுக்கு நாளைக்கு பிரசவம் தான், என்னை இன்றைக்கி கூப்பிட்டார். சத்தியமாக அவள் வாயில் முதல் முறையாக நான் மந்திராலயம் போனனால மறக்கவே முடியாது. நான் போகிற அன்றைக்கி அவ்வளோ ஜுரம், பேக் பெயின், தனியாக போயின்னு இருக்கேன். மந்திராலயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. மந்திராலயத்தில் ராகவேந்திர தவிர யாரையும் தெரியாது. ராகவேந்திரர் தவிர யாரையுமே தெரியாது. ராகவேந்திரக்கான்னு தைரியத்தில் போயின்னு இருக்கேன். சத்தியமாக ஆச்சரியம். முதல் முதல்ல அந்த மந்திராலயம் போன சந்தோஷம் ஆழ்க்கில் மறக்க முடியாது. நான் பாட்டுக்கு போகிறேன், எனக்கு தெரியாது தனியாகலாம் போனால் மந்திராலயத்தை ரூம் தர மாட்டான்னு. அப்புறம்தான் அங்கே போய் தான் தெரியும் எல்லாமே. ஆச்சரியம். நான் போயாச்சு ரூம் கேட்கணும், தரமாட்டேன் தரமான கடைசியில் ஏதோ ஒரு லாட்ஜில் போய் தங்கியாச்சு. உடம்பு அவ்வளவு ஜுரம் நடுங்கிறது, பேக் பெயின். திரும்பி சாயங்காலம் 3:30 4 மணிக்கோ ட்ரெயின் நான் ஏறணும் சென்னைக்கு. ஆனால் ஐயா நடமாச கர்ப்பிணி டேட் டாக்டர் வந்து நாளைக்கும் கொடுத்துருக்கார் அழகா. அடுத்த நாள் நான் வந்து அவளை டாக்டர்கிட்ட அழிச்சுட்டு போனேன் ராத்திரி. இதுதான் பிரசவத்துக்கான டைம் குடிச்சிருக்கா. புதன்கிழமை டாக்டர்கிட்ட ரைட் அழிச்சுட்டு போனோம். செவ்வாய்க்கிழமை நான் மந்திராலயத்தில் இருக்கேன். போயாச்சு. நான் ராகவேந்திர சொன்னேன், எனக்கு உடம்பு முடியலை, உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு யாரையும் தெரியாது, உங்களை மட்டும்தான் தெரியும். எனக்கு உங்கள் தரிசனத்தை கொடுங்கோ. பார்த்துட்டு திரும்பி சாயங்காலம் வண்டி ஏறணும். உங்கள் பாடு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு குளிச்சா. நான் பாட்டுக்கு போன கோவில் எங்கே இருக்க ஒன்றுமே தெரியாது. இப்படி போனேன். நிறைய பேர் வரிசையில் நின்றுதான். நானும் போய் லைனில் நிற்க போனேன். மறக்க முடியாத அனுபவம் அங்கே. ரொம்ப முடியலை. அவ்வளோ இத்தனை பேர் நிற்கிறாள், இவ்வளோ நேரம் எப்படி நிற்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கேன் மனசில் எல்லாமே. அதாவது மனசு அவருக்கு தெரியுன்றதுக்காக இத்தனையே சொல்கிறேன். என் பெருமைக்காக சொல்லவே இல்லை, ராகவேந்திர கிருபைக்காக சொல்கிறேன். லைனில் போய் நிற்க போகிறேன், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வாங்கோ, எதுக்கு அங்கே போகிறேன்னா, இல்லை அதானே லைன் இப்படி வாங்கோ அப்படின்னு சொல்லி இந்த விஐடிலாம் போவாள் இல்லையா, அதில் போய் பாருங்கன்னுட்டார். நான் சொன்னா நீங்கள் போங்கோ, அவரை அப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன், எனக்கு அவர் பரிச்சயமும் கிடையாது, ஆனால் உரிமையோட போங்கோ அப்படின்னார். நான் ஒன்றும் பேசுகிற போய் நின்று கை கூப்பிட்டேன். இந்த கிருபை தாங்காது, ஏதோ தரிசனம் பண்ணணும்னு அதுக்காக இவ்வளோ சௌலபியமாக விவிஐபிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு இப்படி வெளில வந்து இந்த மனசு இருக்கு பாருங்க. இன்னும் அப்படி பார்த்தா தேவையில்லையோ ஒரு ஆசை. அது மந்திராலயம் போனால் தானாகவே அந்த ஆசை வந்துடும். அது அப்படி ஒரு இடம், சில இடங்கள்லாம் திரும்பி திரும்பி அப்படி இழுக்கும். ரெண்டாவது தடவை போகணும்னு ஆசை. இப்போ அந்த அவர் யார் ஐஸ்வர், அவரை பார்த்தா ஆளை காணும் அங்கே. சரி ரைட், திரும்பி இந்த லைனில் போய் நிற்கலாமான்னு நினச்சேன். சரி ஒரு பிரதட்சணம் வருவோம் பரவாயில்ல. இப்படி பிரதட்சணம் எப்படி பயின்று இருந்தேன், இப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு ராகவேந்திர சைடில் இப்படி பயின்று இருக்கேன். ஒருத்தர் பார்த்தா இங்கே வாங்கோ அப்படின்னார். எந்த ஊர் அப்படின்னா சென்னைன்னு. எப்போ போகிறாள், எப்போ வந்தேன்னா எல்லாம் சொன்னேன். தரிசனம் பண்ணல, இல்லை அடுத்த லைன்லேருந்து பார்த்தேங்க. இப்படி போங்கோ, இந்த அர்ச்சகாலெலாம் உள்ளே போய் பிருந்தாவன பக்கத்தில் போய் அபிஷேகம் அந்த வழியில் உள்ள கொண்டுட்டேன். நான் நடுங்கினேன். நான் போகலாமா, நான் சொல்லல போங்கோ, அவ்வளோதான். என்னமோ உரிமையோட ஒரு மிரட்டல் தான். பிருந்தாவனம் பக்கத்தில் ஒரு 1.5 தூரத்தில் நின்று அங்கே ஆரத்தி வரைக்கும் நிஜமாவே சுவாமி ராகவேந்திரோட கிருபை பிரத்யக்ஷத்தில் எனக்கு இன்னைக்கு நினச்சாலும் என்னமோ பண்ணும். நன்றி கடன் பட்டிருக்கேன் அவ்வளோதான். கதறி கதறி அழுதேன் நான். நான் எனக்கு முடியலை, உடம்பு வலிக்கிறது, ஜுரமாக இருக்குது, நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு தெரியும் உடம்போடு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கிருபை. நிஜமாகவே அழுதேன். அதுக்கப்புறம் நினச்சேன் இனிமேல் கேட்கப்படாது பார்க்கணும்னு. நான் சும்மா கேட்டதுக்கு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும். சரி சொல்லிட்டு இப்படி போவேன், சுற்றினேன். சரி சாப்பிடணும், உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி சாப்பிட வேண்டாம், போய் படுத்துட்டுடலாம். ரூமில் போய் படுத்துனா திரும்பி சாயங்காலம் 3:30 வண்டி ஏறணும். உடம்பு அவ்வளவு கலப்பாக இருந்தது, ஜுரம் பேக் பெயின் எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தது. இப்படி போகலான்னு சொல்லிட்டு இப்படி போவேன். ஒருத்தர் வந்தார், சாப்பிட்டாச்சா பிரசாத் எடுத்தாச்சான்னு. இல்லைன்னு வாங்க வாங்க, ஏதோ மிரட்டல் தான், உரிமையோட ஒரு மிரட்டல் சத்தியமாக. இல்லை போங்க, அவ்வளோ அங்கே போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான். நிஜமாகவே அழுதேன் நான் சத்தியமாக. அப்பா அம்மா கூட கவனிப்பாலாம் தெரியாது, அண்ணா தம்பி கூட கவனிப்பாலாம் தெரியாது. 1 கோடி ரூபாய் பணம் இருந்தால் கூட நடக்காது, ஆனால் ராகவேந்திரான்னு காலில் விழுந்தால் என்ன வேணாலும் நடக்கும். என் ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துவிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் படுத்தேன். நான் ராகவேந்திரிட்ட நான் படுத்தா எழுந்துக்கிற மாதிரி, எப்போ எழுந்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வண்டி 3:30 அழகாக தரிசனம் எல்லாம் கொடுக்குது, சாப்பாடுலாம் போடல, அதே மாதிரி எழுப்பியும் விட்டுடுங்கோ. நான் தூங்கிட்டேன்னா எழுப்பி விட்டுருக்கோம், எனக்கு முடியலை. இதுதான் உண்மை. என்னை எழுப்பி விட்டு அழகாக ஊர் கொண்டு போய் சேர்த்துங்கோன்னுட்டேன். கரெக்டாக யாரோ எழுந்துரு அப்படி தட்டி எழுப்பினாங்க. நல்லா தூங்கி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கியிருக்கேன் நான். எழுந்துரு அப்படி தட்டி எழுப்பினான். கண்ணை முழிச்சு பார்த்தா கரெக்டாக நான் 3:00 எழுந்துக்கணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு படுத்தேன்னா 3:00 என்னை எழுப்பினார். எழுந்தபோது நெசமாறு ஜுரம் இல்லை, பேக் பெயின் இல்லை, உடம்பு பலமா இருந்தது. மந்திராலயத்தினுடைய பலம் அது, சந்தேகமே இல்லை. தூக்கி வாரி போடுறது ஃப்ரெஷ்ஷா, உடம்பு எதுவும் புதுசா ஒரு சக்தி வந்த மாதிரி உணர்ந்து நெசமாவே. அதுக்கப்புறம் அழகா வந்தாச்சு, தேங்கேறியாச்சு. அடுத்த நாள் காத்தால ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். அடுத்த நாள் ராத்திரி ஒய்ஃப் அழிச்சுட்டு போயாச்சு. நைட்லேருந்து அவர் பிரசவ வழி ஆரம்பிச்சாச்சு. நாங்களாம் நைட்டே பிரசவிச்சிருவா பிரசவிச்சிருவா பிரசவிச்சிருவா, விடிய 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 அவளும் வலிக்கிறது வலிக்கிறது வலிக்கிறதுன்ற பிரசவிக்க மாட்டேங்கிறான். நாங்களாம் கிண்டல் பண்ணுறோம், நீ எப்போ பிரசவம் முடிவு பண்ணி சொல்லுமான்னு சொல்லி அவள் பகவத்கீதை சாஸ்திரம் அதை வாசிச்சுட்டே இருந்தோம். நானும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகிறது, புதன்கிழமை ராத்திரியிலேருந்து இழுத்துட்டு போகிறது. கடைசியில் வியாழக்கிழமை காத்தால தான் குழந்தை பிறந்தது. அப்புறம் எந்த நாள் வியாழக்கிழமை தூக்கி மாறி போட்டது, ராகவேந்திர சேவிச்சுட்டு வந்தேன் இல்லையா, அதனாலேயே வியாழக்கிழமை அன்னைக்கு தான் குழந்தை பிறக்கணும்னு அவர் சங்கல்பம். கண் கூட என் லைஃப்பில் நடந்த உண்மைகள் இதெல்லாம் இத்தனையும் அவருடைய பெருமைக்காக நான் சொல்லவர். யாருமே தெரியலன்னா கூட ராகவேந்திரா இந்த சப்தம் போது, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே. அதனால தான் இன்னைக்கு அடியன் எங்கள் கூட்டின்னு வந்துவிட்டார், என்னை கூட்டின்னு வந்துவிட்டார். நான் கூட வந்தோடனே உட்காந்து நாமஜபம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் கூட ராகவேந்திர உபன்யாசம் பண்ணா தேவலி அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். யார்கிட்ட போய் நான் கேட்கறது, நீ பண்ணு அவ்வளோதான். இந்த நான் யார்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு சில பேர் தான் தெரியும் இங்கே. சரி எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சா கரெக்டாக ஸ்ரீகாந்த் இருந்தார், உபன்யாசம் பண்ணலாமா அப்படின்னு. அவ்வளோதான், எல்லா அப்ளிகேஷனும் அவர்கிட்ட தான் போட்டுருந்தேன். நான் உட்காந்துட்டு ராகவேந்திரா ராகவேந்திரா ஜெபிச்சுட்டு இருக்கோம், அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டேன். அன்னைக்கு அஞ்சு முன்னாடி ஒரு எப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ உபன்யாசம் பண்ணேன். ஞான ஞாபகம் வச்சுருக்கேன் இல்லையோ, அவர் ஞாபகம் வச்சு இன்னைக்கு நீ கூப்பிட்டா பாருங்க. இதுதான் கிருபை. கிருபை பண்ணி என்ன இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல உக்காந்து கிட்ட இங்க வா அப்படின்னு உத்தரவு கொடுத்தாரு பாருங்க. அப்ப அந்த மந்திராலயத்திற்கு அதே ராகவேந்திர சாநித்தியம் மீள விட்டாண்டையும் பூரணமா பிரத்யட்சமா இருக்கு. ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். அதனால அந்த அனுகிரகம் இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சது. சீக்கிரத்திலேயே நல்லா ராகவேந்திர அனுகிரகத்தோட எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகிக்கிறார். ராதே கிருஷ்ணன்.